சிறுகதை போட்டி தேர்வில் பானு ரவி அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து எழுதியுள்ள காசு மாலை, ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மின்மயானம் ஒரு கல்யாண மண்டபம் போல் இருந்தது. மொசை தலை சுவர்களில் டைல்ஸ் பதிக்கப்பட்டு படுசுத்தமாக இருந்தது. பயத்திலும் விரக்தியிலும் மிரட்சியிலும் நம்மை விரட்டும் மரணத்தின் ஓலமோ துக்கப்பட்டு பீறிட்டு வரும் அலறலோ இல்லாமல் அந்த மின் மயானம் அமைதியாக இருந்தது. சீருடை அணிந்த சில ஊழியர்களின் மௌனம் சார்ந்த அசைவுகளும் சிறு சிறு பேச்சுகளுமே அந்த இடத்தில் நிரம்பி இருந்தது. கனமான துக்கம் அந்த அமைதியில் தெரிந்தது. வாழ்வின் கடைசி யாத்திரைக்கு வருபவர்களுக்கு உரிய மரியாதை அங்கே நிரம்ப கிடைக்கும் என்ற உத்தரவாதம் தெரிந்தது. நேற்று வரை தனது வாழ்க்கையையும் சுக துக்கங்களையும் சிவசுவுடன் பகிர்ந்து கொண்ட லலிதா பூவோடும் பொட்டோடும் சடலமாகி தனியே வேறு உலகிற்கு பயணிக்க தயாராகி இதோ இந்த மின் மயானத்துக்கு வந்தாயிற்று. துயரம் தாழாமல் பெரிய கேபிள் ஒன்று சிவசுவிடம் இருந்து விடுபட்ட போது பிள்ளைகள் சங்கரும் சீதரும் அவரை கைத்தாங்களாக சற்றே ஆசுவாசப்படுத்தினார்கள். மாப்பிள்ளை கண்ணன் அவரது கைகளை இதமாக பற்றி கொண்டான். மருத்துவரின் சான்றிதழை காட்டியதும் அடுத்தாற்போல் காரியங்கள் மளமளவென்று நடந்தன. மாடிப்படி ஏறி ஒரு பெரிய ஹாலுக்குள் லலிதாவின் உடலை எடுத்து சென்றார்கள். கிரில் கதவுக்கு அப்பால் அந்த பெரிய ஹாலின் நடுவே ஒரு பெரிய அலுமினிய கூடாரம் இருந்தது. கூடாரத்தின் முன்பாக ஒரு கருப்பு கதவு மூடியிருந்தது. உயர்ந்த புகைப்போக்கி ஒன்று வானை நோக்கி அக்கூடாரத்தின் மேற்கூரையில் இருந்தது. அதன் முன்பாக சுமார் 20 அடி நீளத்துக்கு தண்டவாளம் போல் ஒன்று இருந்தது. அதன் முனையில் ஒரு நெம்புகோல் காணப்பட்டது. லலிதாவின் உடலை அந்த ஊழியர்கள் தண்டவாளத்தில் கிடத்தினார்கள். மற்ற ஊழியர் நெம்புகோலை பிடித்து இழுக்கவும் தண்டவாளம் உடனே மேலே உயர்ந்தது. சுவிட்சை இயக்கியதும் அந்த கருப்பு கதவு உயரே நகர்ந்து சடலத்திற்கு வழிவிட்டது. நெருப்பின் வெறியாட்டம் உள்ளே அனல் கக்கியது. பொறி பறக்க அக்கினியின் கோர தாண்டவும் அங்கே நிசப்தமாக அரங்கேறி கொண்டிருந்தது. லலிதாவின் உடலை சடச்சடவென்று அக்கினி ஆக்கிரமித்தது தெரிந்தது. வேலை முடிந்தது என்ற ரீதியில் அந்த உயர்ந்த தண்டவாளமும் கருப்பு கதவும் அதனதன் இடத்தில் வந்து பொருத்தி கொண்டன. சரியாக 30 நிமிடத்தில் ஒரு தகர ட்ரேயில் நெருப்பாக கொதிக்கும் சாம்பலை சில எலும்பு சில்லுகளுடன் ஒரு ஊழியர் கொணர்ந்தார். மறுநாள் சஞ்சயனம் செய்வதற்கு அவற்றை இழுத்துக் கொண்டு நகர்ந்தனர். 13 நாள் காரியங்களையும் பண்ணி வைக்க வரும் வேம்புவாத்தியாருக்கு சமஸ்கிருதம் மட்டுமல்ல தமிழும் நல்ல வளமை, சிறந்த பாண்டித்யம் உள்ளவர். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரிலை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரிய காட்டிலே கொண்டு போய் எரித்திட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே பாட்டு என்னவோ நாளாவட்டத்திலே மனசு துக்கமெல்லாம் போய் நினைவு கூட மறிக்கும்னு சொல்லறது. ஆனால் மாமா, நினைவுகள் எப்படி மறிக்கும்? உயிரும் உணர்வுமாக, பரிவும் பாசமுமாக, அன்பும் ஆதரவுமாக வாழ்நாள் முழுவதும் நிழலாய் தொடர்ந்து ஆத்மாவிலே கரைஞ்சு போயிருக்கா லலிதா மாமி. நேசில மனதை சமாதானப்படுத்திக்க முடியாதுதான். சிவசுவுக்கு துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. லலிதா, நீ நிஜமாவே என்ன விட்டுட்டு போயிட்டியா? நம்பவே முடியலையே. எங்க பார்த்தாலும் நீ நிக்கிறாப்பிலையும் பாக்கிறாப்பிலையும் இருக்கே. மனசுக்குள் மருகி கொண்டிருந்தார். தவிப்பும் தத்தளிப்புமாக பெரிய அவஸ்தையில் அவர் சிக்கி அவதிப்படுவது சகிக்க முடியாததாக இருந்தது. மனம் தனது பெருவெளியில் விந்தைகளை சுமந்தபடியே சுழண்டு கொண்டு இருக்கிறது. அடர்ந்த மௌனம் தனது மாய விரல்களால் சிவசுவின் துக்கத்தை நீட்டியபடியே இருக்கிறது. உடம்பின் நுண்துளைகள் எல்லாம் காதுகளாகி அவரது நினைவின் அதிர்வுகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றன. லலிதாவின் மரணம் தந்த வழியில் வேண்டாத யோசனைகளும் எண்ணங்களும் இறைச்சலாகி அவரது கடந்த கால நினைவுகளின் கடிவாளத்தை சிறிது சிறிதாக முடிச்சவிழ்த்துக் கொண்டிருந்தன. நிழல் படலமாக லலிதாவோடு வாழ்ந்த நாட்கள் அவரை பின்னோக்கி இழுத்துச் செல்கின்றன. 17 வயதில் லலிதாவை காப்பாற்றிய போது சிவசுவுக்கு 22 வயது. 2 சகோதரிகளோடு ஒரே பையனாக சிறு வயதிலேயே தந்தையை இழந்து அம்மா சொல்படி வளர்ந்தவர். அம்மா சொல்லும் எதுவும் அவருக்கு வேதவாக்காக இருந்தது. படித்து நல்ல வேலையில் அமர்ந்தவருக்கு லலிதாவை பேசி முடித்ததும் அம்மாதான். நல்ல பெற்றோர்களின் வளர்ப்பு என்பதால் லலிதா அக்குடும்பத்தின் கிரகலட்சுமியாக கோலோச்சினாள். எதையும் எதிர்பேச்சு பேசாமல் அவரது சகோதரிகள் சற்றே ஏறத்தாழ இருந்தாலும் பெரிதுபடுத்தாமல் அவர்கள் திருமணம் நல்லபடி நடப்பதற்கு ஒத்தாசையாக இருந்து மாமியார் மனம் கோணாமல் நடந்து கொண்டு சமர்த்து என்ற பெயர் வாங்கியதில் சிவசுவுக்கு ஏக பெருமை. சிவசு சரியான சாப்பாட்டு பிரியர், எல்லாம் வக்கனையாக இருக்கணும். அவரது மனமறிந்து வயிறறிந்து வகைவகையாக சமைத்து போட்டும் ஆச்சாரக்கார மாமியாருக்கு என்று விசேஷ மரியாகவும் அக்கறையாக கவனித்துக் கொண்டும் லலிதா பொறுப்பாக இருந்ததால் சிவசுவின் அம்மா தைலா ரொம்பவே பூரித்து போனார். சிவசு, லலிதா மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சது ஈஸ்வர கடாட்சம் தான். உறவு ரெண்டு வகைன்னு சொல்லுவா. ஒன்னு பாலில் ஒரு சொட்டு தயிரி விட்டதும் மொத்த பாலும் கெட்டியா தயிராகி விடுற மாதிரி. ஒரு உறவின் வழியே எல்லா உறவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி ஐக்கியப்பட்டுடும். இன்னொன்னு அதே பாலில் ஒரு சொட்டு உப்பு ஜலம் விட்டதும் மொத்த பாலும் அப்படியே திரிஞ்சு யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடும். நம்ம லலிதா எல்லோரையும் அரவணைச்சுண்டு போறதால மனசுக்கு சந்தோஷமா நிறைவா இருக்கு. மனசும் கையும் தெளிவா இருக்கிறதால லலிதாவோட காரியங்கள் எல்லாம் மனத்து போகிறது. பேசிக்கொண்டே போன சிவசுவின் அம்மா லலிதாவை கூப்பிட்டார். என்னம்மா என்று வந்தவளின் கழுத்தில் தனது காசு மாலையை போட்டபடி, இதோ பாரு லலிதா, இந்த காசு மாலை எனக்கு என் மாமியார் போட்டது. வழி வழியா இது இப்போ மூணாவது தலைமுறையா உனக்கு வந்துடுத்தோ. கிருஹலட்சுமியா, அன்னலட்சுமியா, சந்தான லட்சுமியா, இந்த வீட்டு மகாலட்சுமியா வந்திருக்கே. உன் காலத்துக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்கணும்னு தோன்றதோ அப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஆளாக்க காசு மாலையை அழிக்கப்படாது. தைலாம்பா கொடுத்த காசு மாலையை சுவாமி முன்னே வைத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு லலிதா நமஸ்காரம் செய்த போது காசு மாலையின் கனத்தில் அந்த குடும்பத்து பெருமையும் பாரம்பரியமா வந்த தலைமுறையின் கௌரவமும் மரியாதையும் தெரிந்தது. சிசுவுக்கு சாட்சாத் அன்னபூர்ணேஸ்வரியாக தெரிந்தாள் லலிதா. ஒவ்வொரு காசும் முழுசா ஒரு பவுனுக்கு மகாலட்சுமி உருவம் பொறிக்கப்பட்டு 100 காசுகள் கொண்ட அந்த காசு மாலை லலிதாவின் கழுத்தில் தகதகவென்று ஜொலித்தது. எல்லோரையும் அன்போடு நடத்தியும் குழந்தைகளை பொறுப்பாக வளர்த்தும் குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தது லலிதாவுக்கு பெரும் பங்கு இருந்தது. 3 குழந்தைகளை ஒரு தட்டிலும் சிவசுவை மறு தட்டிலும் வைத்தால் சரியாக இருக்கும். தனது உடுப்புகளும் உடைமைகளும் எங்கே என்று கூட தெரியாமல் சிவசு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பார். ஒரு காய் வாங்கி வர தெரியாது, அவசரத்துக்கு ஒரு காஃபி போட தெரியாது. சமயங்களில் லலிதாவின் வாயை கிளறுவதுண்டு. லலிதா, இப்படி ஒன்னும் தெரியாம இருக்கேனே, நீ பாட்டுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாக்க, நான் என்ன பண்ணுவேன்? மித்த பொம்மநாட்டி மாதிரி நான் சுமங்கலியா போகணும்னு நினைச்சதே இல்லை. ஒரு நிமிஷம் நான் எங்கானு போனாலே உங்களுக்கு இருக்கிற இடம் பூலோகமா கைலாசமானு இருக்கு. கடைசி வரைக்கும் உங்களை கவனிச்சுட்டு அப்புறமா நான் கடவுள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன். ஒரு இருமல் என்றால் உடனே மிளகும் சுக்கும் போட்டு கஷாயம் வந்துவிடும். மஞ்சப்பொடியும் பனங்கற்கண்டும் போட்டு சூடாக பால் வந்துவிடும். வயிற்று வலி என்றால் ஓமம் போட்டு அரைத்த வெற்றிலை சாறு வந்துவிடும். எதற்கும் சலிப்பில்லை, சங்கடம் இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்தால் கூட அதில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். எடுத்தேன் கவித்தேன் என்று எதுவும் சொல்வதில்லை, செய்வதில்லை. சங்கருக்கும் ஸ்ரீதருக்கும் திருமணமான போது அவர்களை தனித்தனியை வீடு பார்த்து குடித்தனம் வைத்ததும் லலிதா தான். ஒரு தீர்க்கதரிசி போல் அப்போதைக்கு அவள் முடிவெடுத்ததும் சரியாகத்தான் இருந்தது. இதோ பாருங்கோ, நம்ம வீடு கடலாட்டம் பெருசா இருக்குதான், ஆனாக்க எரிவழைனாலும் தனிமழையா இருக்கிறது தான் நல்லது.
நாளைக்கு வேட்டாத்துக்கார வரணும்பா, பொண்ணோட 2 நாள் இருக்கணும்பா, இல்லாட்டா சமய சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகளே சுதந்திரமா இருக்கணும்னு பிரியப்படுவா. நம்ம காலம் போல இப்ப இல்ல, காலம் மாறிண்டு வருது. நம்மோட இருந்தா இதெல்லாம் ஏறுக்குமாறா போகும். அத்தோட தனியா குடுத்தனம் பண்ணி 4 பேரை வரவேத்து உபச்சாரம் பண்ணினாத்தான் அவளுக்கும் அனுபவம்னு ஒண்ணு வரும். இல்லாட்டா தேர்ச்சக்கரத்து பள்ளி மாதிரி ஒரு அனுபவம் இல்லாம போயிடும். அத்தோட ஒரு பெண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். குழந்தைகளோட குறிப்பறிஞ்சு நாம நடந்துட்டா நல்லது இல்லையா? லலிதாவின் அனுபவபூர்வமான பேச்சு வெகு விரைவிலேயே அவருக்கு நிதர்சனமாக தெரிந்த போது சிரித்து போனார். பின்னே மூத்தவள் சங்கரின் மாமனாருக்கு பக்கவாதம் வந்துவிட்டது தெரிந்தது. உடனே அவன் மனைவி சாந்தா வீட்டோடு அழைத்து வந்து கவனித்துக் கொண்டது. மட்டுமல்லாமல் தான் ஒரே பெண் என்பதால் தங்களுடனேயே அவர்களையும் இருக்கும்படி செய்து கொண்டாள். ஸ்ரீதரும் அவள் மனைவி வேலைக்கு போவதால் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வீட்டோடு அவள் மனைவி சுமதியின் பெற்றோரை தங்களோடு வைத்துக் கொண்டிருப்பவன் தான். வடகம், அவர்களுக்கு பிடித்த பட்சணங்கள், ஊறுகாய், சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாம் 2 பிள்ளைகளுக்கும் செய்து கொடுத்து அனுப்புவாள். ஒரே பெண் ரஞ்சனா திருமணமாகி மும்பையில் இருப்பவள் குழந்தைகளுக்கு பள்ளி விடுமுறையின் போது வந்து போவாள். மாப்பிள்ளை கண்ணன் அயல்நாட்டு கம்பெனியில் டைரக்டராக இருப்பவன். ஒரே பிள்ளை என்பதால் கண்ணனின் பெற்றோரும் அவர்களுடனேயே இருப்பவர்கள். இப்படித்தான் போன வருஷம் அவர்களது குடும்ப வக்கீல் நாராயணனை கூப்பிட்டு உயிரும் தயாரித்து விட்டாள் லலிதா. சிவசு அவளை சீண்டினார். லலிதா, உயிருக்கு இப்போ என்ன அவசரங்கிற? நிஜமாகவே நான் உன்னை உந்துண்டு போயிட போறேன்னு திட்டவட்டமா இருக்கியா என்ன? கொஞ்ச நாள் செல்லட்டுமே.
பாருங்க, அந்த பேச்செல்லாம் வேண்டாம். நாம சுயபக்தியோட இருக்கிறச்சியே இதெல்லாம் பண்ணிடும். இது பெரிய சமாச்சாரம் இல்லையா?
தான தர்மம், கோவில், வேத பாடசாலை, அப்புறம் கோ சம்ரட்சணம், இதுக்கெல்லாம் நம்மால முடிஞ்சதை கொடுத்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு சேர வேண்டியதை எழுதி வச்சுட்டா நிம்மதியா இருக்கும் இல்லையா?
சொன்ன தினத்தில் அந்த வேலையை முடித்தவள் தனது எல்லா நகைகளையும் இன்னார்க்கு இன்னது என்று பெயரிட்டு பிரித்து வைத்தாள்.
குருகுரு என்று அவளையே பார்த்து கொண்டிருந்த சிவசு, எல்லாம் சப்ஜாலா பண்ணியாச்சு, அந்த காசு மாதிரி மேலே எல்லாருக்கும் ஒரு கண்ணு இருக்கே, என்ன பண்ண போறே என்றார்.
அந்த காசு மாதிரி போட்டுட்ட யாருக்கு கொடுத்தனே இருக்கோ தெரியலையே. கடைசி காலத்துல பெத்தவாள வயிறு வாடாம குளிர பண்ணி ஆத்மார்த்தமா கடமை உணர்வோடு சேவை பண்றவா யாரோ அவர்களுக்கு தான் இந்த காசு மாலை போகணும்.
சொல்லும் போதே தனது மாமியாரை எண்ணி குரல் கரகரத்து போகிறது லலிதாவுக்கு. யாருக்கு தெரியும், இப்படி திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நோயும் இல்லாமல் பாய்படுக்கையில் விழாமல் இருந்த லலிதாவை கொண்டு செல்லும் என்று. அண்டை ஐயாரும் சொந்த பந்தங்களும் திரண்டு வந்து மாலையும் மரியாதையுமாக லலிதாவின் இறுதி பயணம் நடந்த போது யாருக்குமே லலிதாவின் மரணம் ஜீரணிக்க முடியாததாக இருந்தது. அந்த குடும்பத்தின் எல்லோரது வாழ்வுக்கும் வலிமையும் அர்த்தமும் கொடுத்து வந்த லலிதாவை பற்றி எல்லோரும் ஏகமனதாக புகழ்ந்தும் நெகிழ்ந்தும் பேசிக் கொண்டனர். தனித்து விடப்பட்ட சிவசுவை அவரது சகோதரிகள் ஆறுதல் படுத்தினாலும் இனி அவருக்கு வாழ்வு ஒரு சவாலாகவே இருக்கும் என்று அவர்களுடைய அனுபவத்தை வைத்து சொன்ன போது அவரது மனதில் இனம் புரியாத பயம் தலை காட்டியது. கல்லறிந்த குளமாதி சிவசுவின் மனதுக்குள் ஆயிரம் ஆயிரம் நினைவுகள். எல்லோரும் அவரவர் இருப்பிடத்திற்கு போன பின்பு வாழ்வதே வீண் என்ற எண்ணம் தோன்றியது. அடிக்கடி பசி எடுத்தது. சங்கரம் சீதரம் தங்களோடு வர சொல்லி பரமரை கூப்பிட்டும் போக பிடிக்கவில்லை. வயிற்றை குடைந்தது. பசி மட்டுமே அவரை இயங்க வைத்துக் கொண்டிருந்தது. பசியை வெல்வதுதான் மனிதரின் நெடுநாளைய போராட்டமாக இருக்குமோ? தன் மீதே கோபம் வந்தது. தனக்கென்றே எதுவும் சமைத்துக் கொள்ள தெரியாத நிலையில் வரட்டு கௌரவம் பார்க்காமல் சங்கரிடமும் சீதரிடமும் இனிமேல் இருந்து கொள்ள வேண்டியதுதான் என்று எண்ணியவராக சிவசு சங்கரிடம் தான் புறப்பட்டு வருவதாக சொன்னார். பேர குழந்தைகள் கத்தின. தாத்தா வந்தாச்சு, இனிமே நமக்கு நிறைய கதைகள் கிடைக்கும். அவர்களின் உற்சாகம் அவருடைய இறுக்கத்தை தளர்த்தியது. அவருக்கு எந்த அறையை கொடுப்பது என்கிற பேச்சு கிளம்பியது. குழந்தைகள் ரூமில் இருந்து கொள்ளட்டும் என்று அவருக்கு ஒரு படுக்கையை போட்டார்கள். ஆரம்பத்தில் தென்பட்ட பணிவும் கவனிப்பும் சாந்தாவிடம் நாளடைவில் காணாமல் போயின. டங் என்று சாப்பாட்டை வைப்பதும் வயிற்றை காய வைத்து நேரம் தாழ்த்தியே உணவு தருவதுமாக அவளிடம் ஒரு அலட்சியம் தெரிந்தது. சங்கரின் பணி அவரிடம் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி இருந்தது. சிவசுவிடம் இரண்டொரு வார்த்தை பேசுவதற்கே அவன் நேரம் இல்லாமல் இருந்தது. அங்கே இருந்து சாந்தாவின் பெற்றோர்களுக்கும் ரூமிலேயே முடங்கி கிடந்தார்கள். இயந்திர கதியில் இனி என்ன வாழ்க்கை? லலிதா சொன்னது எத்தனை உண்மை! காலம் மாறிவிட்டதுதான். யாருக்கும் சுயநலமே பெரியதாக இருக்கிறது. நேரமில்லை என்று போர்வியில் முடங்கிக் கொண்டு பொறுப்பிலிருந்து தப்பித்து விடுகிறார்களே. சிவசுவுக்கு வேதனை மண்டியது. யாரை சொல்லியும் குற்றமில்லை. இப்படியெல்லாம் அவமானப்படுவது ஒன்றும் பெரிய விஷயமில்லைதான். ஆனால் நமது குழந்தைகளிடமே ஒருவாய் சோற்றுக்கும் நிழலுக்கும் அவமானப்படுவது கூறிய வாழ்கொண்டு இதயத்தை கிழிப்பதாக அல்லவா இருக்கிறது. தோல்வியை விடவும் அதை ஒப்புக்கொள்ளும் போதும் ஏற்படும் வழியை சிவசு மிகவும் துவண்டு போனாலும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தார். சீதர் வீட்டுக்கும் போக வேண்டாம் என்று மனது கெஞ்சியது. சங்கரிடம் சொல்லிவிடும்படி சாந்தாவிடம் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். உங்கள் சௌகரியம் என்று முடித்துக் கொண்டாள் சாந்தா. அகிலாண்டேஸ்வரி கோயிலின் சாயரட்சை மணி ஒலித்தது. வெகு நாட்களுக்கு பிறகு கோவிலுக்கு சென்றவர் எண்ணி நடந்தார். வழியில் வேம்பு வாத்தியார், அடடே சிவசு மாமா எப்படி இருக்கே? சரிதா மாமியோடு நீங்க வந்ததுதான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வேதம் கத்துக்கிற குழந்தைகளுக்கு இப்போ இருக்கிற இடம் போறல, நம்பாம சும்மா தானே இருக்கு. நீங்க மனசு வச்சா அந்த இடத்துல வேத பாடசாலை நடத்தலாம். அந்த குழந்தைகளுக்கும் வாத்தியார்களுக்கும் அங்கேயே ஒரு சமையலுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டா உங்க ஆத்திலே வேத தியானமும் அன்னதானமும் அமோகமா நடக்கும். லலிதா மாமி இருந்தாக்க ரொம்பவும் சந்தோஷப்படுவா. வேம்பு வாத்தியார் சொன்ன போது சிவசுவுக்கு இதுவரை தழலாய் பசியில் எரிந்து கொண்டிருந்த வயிறு சட்டென்று குளிந்து போனது. தாராளமா என்னோட லலிதா வாழ்ந்த வீட்டில் வேதகோஷம் சதா ஒலிக்க போறதுன்னா அதை விட வேற என்ன வேணும்? வேத பாடசாலையை நடத்துறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை உடனே பண்ணிடுங்கோ என்றார். திரும்பவும் வீட்டிற்குள் சென்று கோவிலுக்கு திரும்பிய சிவசுவின் கைகளில் அவரது வயிற்று பசிக்கும் ஞான பசிக்கும் ஒரு சேர அன்னமிட்ட தாயாகிய அகிலாண்டேஸ்வரிக்கு சாற்றுவதற்கு எடுத்து வந்த அந்த காசு மாலை கனத்தது.
ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.